விவிலிய தேடல் திருப்பாடல் 117.
அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது இதுதான் என வரையறுக்க முடியாத சொல். அன்பை வெறுமென ஒரு சொல் என்று சொல்வதை விட அனுபவம் என்று சொல்வதே சரியென கருதுகிறேன். இவ்வுலகில் அன்பை அனுபவிக்காத, அன்பு செலுத்தாத மனிதர்கள் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களுமே அன்பை அனுபவித்தவர்கள், அன்பு செலுத்துபவர்கள் என்றால் பிறகு உலகில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? தம்பதியருக்கிடையே மனமுறிவு, உடன் பிறந்தவர்களுக்கிடையில் வருடக்கணக்கில் பேச்சுவார்த்தை இல்லாத நிலை, தீராத பகை. இதற்கு இன்றைய விவிலிய தேடலில் விடை காண முயல்வோம். இன்றைய விவிலிய தேடலின் மைய கருத்து மாறாத அன்பு. நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 117. இத்திருப்பாடல் இரு சொற்றொடர்களை மட்டும் கொண்டது.
பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா.
யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, மாறாக எல்லா நாட்டினருக்கும் இனத்தவருக்கும் அவர் ஆண்டவரே. எனவே எல்லாரும் வாருங்கள், அவரை புகழ்வோம் என துவங்கி அவரது அன்பு என்றும் மாறாதது, மிக பெரியது, உண்மையானது, என்றென்றும் நிலைத்துள்ளது என்று சொல்லி முடிகிறது.
மாறாதது, மாறாதது, மாறாததும் பாசமே. மறையாதது, மறையாதது, மறையாததும் நேசமே. நிலையானது, நிஜமானது, நெஞ்சத்தில் நீங்காது.
அன்பார்ந்தவர்களே, இறைவனின் அன்பு மாறாத அன்பா? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது யாவே இறைவன் இஸ்ரேலை தன் சொந்த பிள்ளை எனவும், தான் இஸ்ரேலுடைய தந்தை எனவும் சொல்லி உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை செய்ததோடல்லாமல் தந்தைக்கே உரிய பாணியில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து வழிகாட்டி வந்தார். அதே சமயம் பிள்ளைகளுக்கே உரிய பணியில் இஸ்ரேல் மக்கள் தந்தையின் சொல்லை கேளாத கலகக்காரர்களாக, கிளர்ச்சியாளர்களாக, பகைமை வளர்க்கும் கல்நெஞ்சக்காரர்களாக வாழ்ந்தனர். இதோ சில எடுத்துக்காட்டுகள். கானான் நாட்டை நோக்கி அவர்கள் சென்ற பாலைவன பயணத்திலே உணவு இல்லை என்று முணுமுணுத்தது, தண்ணீர் இல்லை என்று புலம்பியது, எகிப்திற்கு திரும்புமாறு வாக்குவாதம் செய்தது, ஆபிரகாம், ஆரோன், மோசே போன்ற இறை வாக்கினர்களுக்கு எதிராக பேசியது, பிற நாடுகளையும் இனத்தவர்களையும் போல தங்களுக்கென அரசர்கள் வேண்டுமென கலகம் செய்தது, யாவே இறைவனை மறந்து பொன்னாலான கன்றுக்குட்டிகளை செய்து வழிபட்டது, பாகாலுக்கு ஊழியம் செய்தது, அவர்களுக்கு இறைவாக்கு சொல்ல அனுப்பப்பட்ட பாலாம், உரியா போன்ற இறைவாக்கினர்களை கொன்றது என சொல்லிக்கொண்டே போகலாம். இதைத்தான் திருப்பாடல் 78, 10 மற்றும் 11 சுற்றொடர்கள் இரத்தின சுருக்கமாக இவ்வாறு சொல்கின்றன.
அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை. அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டனர். அவர்தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அரும் செயல்களையும் அவர்கள் மறந்தனர்.
இவ்வாறு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் பாவம் செய்த இஸ்ரேல் மக்களை யாவே இறைவன் உதறித் தள்ளவில்லை. பலமுறை பாவம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இதற்கு காரணம் அவரது மாறாத அன்பே. ஏனெனில் அவரது அன்பு அவர்களது செயல்களை பொறுத்து வெளிப்படவில்லை. நீங்கள் இப்படி செய்தால் மட்டும்தான் உங்களை அன்பு செய்வேன் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. ஏனெனில் அவரது அன்பு நிபந்தனையற்றது. அவர்களோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அவர்கள் விருப்பத்திற்கு வாழ்ந்தனர். அதற்காக அவர் அவர்களை வெறுத்து விடவில்லை, மாறாக அவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்தார். இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் இவ்வாறு சொல்லுகிறார். பிரிவு 31, சொற்றொடர்கள் 31 முதல் 33 முடிய.
இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைபிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கின்றார் ஆண்டவர்.
என் பயணம் முழுதும் தொடர்ந்து வந்தாய், என் களைப்பு போக்க உன் மடியை தந்தாய்,
இவ்வாறு சிந்திக்கும் போது மிகப்பெரிய கேள்வி எழுவது இயல்பானதே. தான் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை, பாகாலை வழிபட்டனர், தான் அனுப்பிய இறைவாக்கினர்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்ற காரணங்களால் யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார், கோபம் கொண்டார், அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு அளித்தார். இதனால் இஸ்ரேல் மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் என விவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இவற்றையெல்லாம் செய்த யாவே இறைவனின் அன்பு மாறாத அன்பா? அவரது அன்பு உண்மையானது மாறாதது என்றால் ஏன் இத்தகைய துன்பங்களை அவர்களுக்கு அளித்தார்? அன்பு இதயங்களே, உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இத்தகைய கேள்விகள் எழுகின்றன. எல்லாருக்குமே இக்கேள்விகள் எழுவது இயற்கையே. அப்படியானால் இதற்கு பதில் என்ன? யாவே இறைவன் சில வேளைகளில் பாராமுகமாயிருந்ததும் இஸ்ரேல் மக்களை தண்டித்ததும் உண்மைதான். இதை வைத்துக்கொண்டு இறைவன் அன்பில்லாமல்தான் இவ்வாறு செய்தார் என்று சொல்லிவிட முடியாது. அவர் அவர்கள் மீது கொண்ட அன்பின் மிகுதியால்தான் இவ்வாறு செய்தார். தண்டனைகளும் பாராமுகமும் இறை அன்பின் மற்றொரு வெளிப்பாடு. கேட்பதையெல்லாம் கொடுப்பதும் செய்வதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் உண்மை அன்பல்ல. சொல்லப்போனால் இத்தகையது அன்பே அல்ல. அதேபோல தான் கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும், அவை நிறைவேறும்போதுதான் நம்மீது மற்றவர்கள் அன்பு கொண்டுள்ளனர் என்று நினைப்பதும் சரியல்ல. அது மிகவும் தவறானது. உண்மையில் அது அன்பே அல்ல. இறைவனின் பாராமுகமும் தண்டனை தீர்ப்பும் இஸ்ரேல் மக்களை நல்வழியில் கொண்டு வருவதற்காக அவர் பயன்படுத்திய கருவிகள். அன்பு இதயங்களை, இதையெல்லாம் கேட்கும்போது நாமும் பிறர் மீது கொண்ட அக்கறையில்தான் கோபப்படுகிறோம், கண்டிக்கிறோம், கனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். எனவே நமது அன்பு மாறாத அன்புதான் என்று சொல்ல தோன்றுகிறதா? ஆனால் என்னை பொறுத்தவரை நமது அன்பிற்கும் இறைவனின் மாறாத அன்பிற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிறர் தவறு செய்துவிட்டால் நாமும் மன்னிக்கிறோம், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அம்மன்னிப்பு முழுமையானதா என்பதுதான் கேள்விக்குறி. அப்படியே மன்னித்தாலும் அதை முற்றிலுமாக மறக்க நம்மால் முடிவதில்லை. நாட்கள் செல்ல செல்ல பிறர் செய்கின்ற தவறுகளை நாம் மன்னித்தாலும் சிறிது சிறிதாக நம் மனதில் வெறுப்பு உருவாகிறது. இது அன்பை குறைக்கிறது. இது நாளடைவில் அல்லது சில ஆண்டுகளில் அன்பை குறைத்து வெறுப்பை வளர்த்து விடுகிறது. இதன் விளைவுதான் தம்பதியருக்கிடையிலான மனமுறிவு, உடன் பிறந்தவர்களுக்கிடையே தீராத பகை, பிறரை பழிவாங்கும் உணர்வு. நான் எத்துணை முறைகள் சொன்னேன், என் பேச்சை கேட்டாயா? கேட்கவில்லை. எனவே இப்போது அனுபவிக்கிறாய். நன்றாக அனுபவி என்று வெறுப்பை கொட்டும் பெற்றோர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், மூத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்கள் காட்டுவது மாறாத அன்பா? என் பிள்ளையின் நலம், என் உடன் பிறந்தோரின் நலம் என்பதை விட என் பேச்சை கேட்கவில்லை என்பதுதான் இவர்களுக்கு பெரிதாகி விடுகிறது. இன்றைய உலகில் ஒருவருடைய பிறந்த நாள் அல்லது திருமண விழா என ஏதாவது ஒரு விழாவில் பரிசு பொருள் ஒன்றை கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டவர் அந்த பரிசை வழங்கியவருக்கு ஏதாவது ஒரு விழாவில் கலந்து கொண்டு அதே அளவு மதிப்புமிக்க பரிசை வழங்குகிறோம். அப்படி வழங்குவது நல்ல பழக்கம் எனவும் கருதுகிறோம். ஆனால் அவ்வாறு கொடுக்காவிட்டால் ஏன் சிறிய பரிசாக கொடுத்தாய் என முறையிடுவோர் ஒருபுறவும், சிறிய பொருளை கொடுத்த பிறகு அவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை துண்டித்துக் கொள்வோர் அல்லது அவர்களோடு உறவை சிறிது சிறிதாக குறைத்துக் கொள்வோர் மறுபுறமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவை இறைவனின் மாறாத அன்பிற்கு நேர் எதிரான செயல்கள். நாம் எதிர்பார்ப்பதை பிறர் நிறைவேற்றாத போது அவர்களை வெறுக்கிறோம். இறைவன் அவ்வாறு வெறுக்க ஆரம்பித்தால் நமது நிலை என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ என்னை எவ்வாறு வதைத்தாயோ அதே போல நானும் உன்னை வதைத்தால்தான் எனக்கு எப்படி வலித்தது என உனக்கு புரியும் என்று பழிவாங்குதலில் ஈடுபடும் போது இறைவனின் மாறாத அன்பிலிருந்து நாம் வெகு தொலைவிற்கு சென்று விடுகிறோம். நம் வாழ்வின் பல நேரங்களில் நமது அன்பை விட நமது பகைமை உணர்வு மனதை நிறைக்கிறது, மேலோங்கி நிற்கிறது. இவ்வாறெல்லாம் பிற மீது அக்கறையை காட்ட வேண்டும் என்பதை விட எவ்வாறெல்லாம் பிறரை பழிவாங்கலாம் என்று சிந்திப்பதில் நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் யாவே இறைவனை பொறுத்தவரை அவரது மாறாத அன்பிற்கு அடிப்படையே மன்னிப்புதான். இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டதுதான் அவரது அன்பின் சிறப்பம்சம். இதைத்தான் சற்று முன் இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டோம். பிறர் தவறு செய்யும்போது கோபமே படக்கூடாது என்று சொல்லவில்லை. கோபம் வருவது மனித இயல்பு. கோபப்படாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த கோபம் வெறுப்பாக மாறக்கூடாது. அந்த வெறுப்பு நாம் பிறர் மீது கொண்டிருக்கும் அன்பை வேரோடு பிடுங்கிவிடக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் நற்பாதையிலிருந்து விலகுகிறார்கள், அது அவர்களது மகிழ்ச்சியை பறித்துவிடுமே என்பதுதான் யாவே இறைவனின் கோபத்திற்கான காரணமாக இருந்தது. அவரது கோபத்திலும் அன்பு இருந்தது, கோபத்திற்கு பிறகும் அன்பு இருந்தது. அது முடிவில்லாத அன்பு, என்றும் மாறாத அன்பு. அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மீது மாறாத அன்பை பொழிகிறார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நம்மீது பொழியப்படுகின்ற மாறாத இறையன்பின் இலக்கு நம்மையும் அத்தகைய அன்பாக மாற்றுவதுதான். அவ்வப்போது எல்லாவற்றையும் மறந்து அன்பை பொழியும் நாம் நம் இறைவனைப் போன்று மாறாத அன்பை பொழிபவர்களாக மாற வேண்டும்.
தேடல் திருப்பாடல் 117. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.